பாரதி இலக்கிய பயிலகத்தின் இயக்குனர் ஐயா கோபாலமணி அவர்கள் உரையாற்றுவார்.
எல்லோருக்கும் வணக்கம். 25 வருஷத்துக்கு முந்தி காந்திஜி ரோட்டில் உள்ள எல்ஐசி அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். என்னுடைய நண்பர்கள் பக்கத்தில் ஒரு வக்கீல் வீட்டுக்கு மாடியில் இருந்தார், ஒரு ஆஃபீஸ், கதாதரன் பேர், அதிமுகவில் ஒரு பிரமுகராக இருந்தார். அவரை சந்திக்க என்னையும் கூப்பிட்டு போனாங்க. அப்போது அங்கே இன்னொரு வக்கீல் இருந்தார், அவர் தான் பிஎஸ் சார். இவரிடம் பேசிய செய்திகள்லாம் அப்போ இல்லை. போன உடனே அவர் பேசியது பாரதியை பற்றி, முதல் அறிமுகமே அதுதான். இவருக்கு வக்கீல் தொழிலை விட்டு இதை விட பாரதியின் மேல இவ்வளவு பற்றுதல் இருக்கா அப்படின்னு முதல்ல ஆச்சரியத்தோட பார்த்தோம். பிறகு அடிக்கடி அந்த அலுவலகத்துக்கு நாங்கள் மத்தியானம் லஞ்ச் நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் அங்கே போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அவரிடம் பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நான் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவரோடு அதிகமாக நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. முதல்ல பிரேமசாயியும் பிஎஸ்ஆரும் வக்கீலுடைய வீட்டில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் போய் இந்த பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் கருத்தரங்கம் வைக்கணும், அது முழு பொறுப்பையும் நான் ஏற்று செய்கிறேன் அப்படின்னு நான் போய் கேட்ட உடனே அடுத்த வினாடி நான் சொல்லி முடிக்க முன்னால ஓ செஞ்சிடலாமே செஞ்சிடலாம் அப்படின்னு உடனே அப்ரூவல் கொடுத்தார். நான் இவரை கன்வின்ஸ் பண்ணி இதை செய்யலாம், ஒரு 100-150 பிள்ளைகளை வரவழைச்சு பாரதிங்கிற விதையை அவர் மனதில் விதைக்கலாம் அப்படின்னு ஆர்வத்தோடு போகும்பொழுது எனக்கு முன்னால் அவர் நிலத்தை பதப்படுத்தி சரியான நேரத்தில் அந்த செயலை செய்வதற்கு தூண்டுகோலாக இருந்தார். அவர் தான் முன்னின்று நடத்தினார் பெசன்ட் லாட்ஜில். பிரவசாயியும் வக்கீலும் அதுதான் எனக்கு அறிமுகம் 2000. அதுக்கு முந்தைய ஒரு 5 வருஷத்துக்கு முந்தையே அவரோடு நான் பார்த்து பேசி பழகிட்டு இருந்தேன். இவரை இன்னும் ஆழமாக தெரியக்கூடிய ஒரு பருவம் வந்தது. இவர் தோற்றத்தில் நான் 2 பேரை நான் எதிர்பார்க்கல. இவரிடம் இவர் உள்ளத்தில் காந்தியார் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. இவருடைய ஒரு முரட்டுத்தனமான தோற்றத்திலிருந்து இவர் சார்ந்திருந்த கட்சியையும் பார்த்து எனக்கு ஒரு சிறு அச்சம் இருந்தது இவரோட நெருங்குவதற்கு. ஆனால் கிட்ட நெருங்கின பிறகுதான் தெரிஞ்சது அது பலாப்பழம்னு சொல்லி. அந்த தோற்றத்திற்கு உள்ளே இருந்த உள்ளம் இருக்க ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒன்றில் ஆர்வம் இருந்தால் அந்த ஆர்வம் உள்ளவர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது முழுமையாக அங்கு ஈடுபட்டு விடுவார்கள். இவர் மனதிலேயே காந்தியம் ஓடிக்கொண்டிருந்திருக்கிறது. இவர் ஒரு அகிம்சைவாதி, காந்திய தத்துவத்தில் ஆழமான நம்பிக்கை உள்ளவர். எனக்கு இல்லை, அவரோட போய் பழகும் பொழுது காந்தியை பற்றி சில குறைபாடுகளை நான் சொன்னேன். அவருக்கு வந்த கோபம் என்னை நீங்க சரியா புரிஞ்சுக்கல, அவரு எவ்வளவு படிச்சிருக்கீங்க என்ன. நான் டெல்லியில மதக்கலவரம் நடந்த போது கராச்சி லாகூர்ல இருந்து இந்துக்கள் ஓடி வந்தாங்க. பிறகு அங்க இங்க இந்தியாவிலிருந்து போன முஸ்லிம்களுக்கு அந்த வீடுகளையும் சொத்துக்களையும் கொடுத்துட்டாங்க. டெல்லியில இருந்து பாகிஸ்தானுக்கு போன முஸ்லிம்களுடைய வீடுகள் காலியா இருக்கு. அந்த வீடுகளை பாகிஸ்தான்ல இருந்து வந்த இந்து அகதிகளுக்கு கொடுக்கணும்னு வல்லபாய் பட்டேல் முயற்சி எடுத்த பொழுது காந்திஜி தடுத்தார். இது செய்யலாமா, இங்க இருந்து போறவங்க அங்க வசதியான இந்துக்களுடைய வீடுகளை பிடிச்ச போது இங்க காலி பண்ணிட்டு போன வீட்டை கொடுக்கறதுல என்ன தப்பு. அந்த வெளியில தான் நாத்துராம் கோட்ஸே காந்தியை கொண்டான் வந்ததே கோபம் அவருக்கு. ஒருவனுடைய சொத்து அதை உருவாக்கியவனுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அவன் பாகிஸ்தானுக்கு இப்ப போறான், அந்த பாகிஸ்தான் பிடிக்கலன்னு திரும்பி வரும்பொழுது அவன் எங்க போவான். அவனுடைய இல்லம் அவனுக்கு வேணும், நீங்க வரவர்களுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்கிறது தான் காந்தியினுடைய தத்துவம். காந்தி உண்ணாவிரதம் இருப்பான் அப்படி கொடுத்தா அப்படின்னு சொன்னது சரியான ஒரு நாள். கிட்டத்தட்ட பல மணி நேரம் எனக்கு காந்தியத்தை என் தலையில ஓட்ட போட்டு அதுல இறக்காததுதான் குறை அவ்வளவு சொன்னார். என்னடா அது இவருக்கு இவ்வளவு காந்தி பக்தி என்று சிறுகை சிறுக அவரோடு பேச 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 காந்தியும் சரியான தத்துவம். அது மட்டும் இல்லை, அவருடைய அந்த முரட்டுத்தனமான தோற்றத்திற்கு முன்னால எனக்கு பாரதியை நினைவு வந்தது. தோற்றத்தில் பாரதி, அவருடைய மீசையை பாருங்க, பாரதியினுடைய மீசை தான். அவருக்கு ஒரு முண்டாசு கட்டி விட்டு அவர் ஒரு லிவிங் பாரதி என்றுதான் நினைச்சேன். உள்ளம் காந்தியாருடைய உள்ளம், அவ்வளவு இரக்கமும் காந்தியை அகிம்சையும் அவரோட இருந்த அவரோட புதுக்கோட்டைக்கு ஒரு காந்திய கூட்டத்துக்காக கூட்டிட்டு போனார். அவரோட போயிருந்தேன். அங்க போய் பேசும் பொழுது பார்த்தேன், பெரிய காந்தியத்தின் தத்துவத்தை. நான் புதுக்கோட்டையிலையும் ஒரு 6 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த புதுக்கோட்டையில் இருந்த காந்தியவாதிகள் இவர் வராருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு அந்த கூட்டத்துக்கு வந்து கூடியிருக்கான். இவரை தெரியுமான்னு காந்தியத்தை பற்றி நீ தமிழ்நாட்டில் பேசுகிற இவரை தவிர வேற யாருக்கும் தகுதி இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை சிந்தனையை அவருக்கு பலவித முகங்கள் உண்டு, பலவித பரிமாணங்கள் உண்டு. வாவேசு ஐயருக்கு ராமநாதன் செட்டியார் ஹாலில் ஒரு பாராட்டு விழா நடத்தினார், 100வது விழா. வாவேசு ஐயர் 100வது விழா. வாவேசு ஐயர் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக சமுதாய ரீதியாக சில குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர். அவருடைய தியாகம் மற்றதெல்லாம் விட்டுருங்க, அவர் எப்பேற்பட்ட தியாகங்கள் எல்லாம் செய்தவர் என்பதெல்லாம் பின்னணிக்கு போயாச்சு. அவர் குற்றாலத்து பாபநாசத்தில் தொடங்கிய ஒரு ஆசிரமத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அவர் ஜாதி வேறுபாடு பார்க்கிறார் என்பதை பிறந்த பிறகு வாவேசு ஐயர் ஒரு வெறுப்போடையே பார்க்கப்பட்டார் தமிழ்நாட்டு அரசியல்ல. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில வாவேசு ஐயருக்கு 100வது விழா யார் நடத்துறாங்கன்னு பாக்குறேன், நம்மளுடைய விஎஸ்ஆர் நடத்துறார். அந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் தஞ்சை ராமமூர்த்தி. அதுல ஒருத்தர் வந்து பேசும்பொழுது சொன்னார், அவருடைய வாவேசு ஐயரை பற்றி எல்லாம் பேசும்பொழுது இவர் நிற்கிறார், இவர் முன்னணியில் வரல, நிர்வாகம் செய்தது கூட்டத்தை கூட்டியது எல்லாம் விஎஸ்ஆர் தான், தஞ்சை ராமமூர்த்தி தலைமை வகிச்சிருக்கார், மற்றவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒரு பேசுகின்ற பொழுது ஒரு சொன்ன சொல்லை எதிர்த்து உயர்ராகவை ஸ்கூலில் தமிழாசிரியராக இருந்தார் ஒருத்தர், தொல்காப்பி என்ன பேர், எழுந்து நின்று கூச்சலிட்டார். அவருடைய மைத்துனர் ஒரு வக்கீல் சேதுராமன் என்பவர், அவரும் எழுந்து கூச்சலிட்டார். அப்பொழுது என்ன இப்படி ரெண்டு பேர் கூச்சலிடுறாங்க, அவங்களுக்கு ஆதரவா சில பேர் எழுந்து நிக்கிறாங்க, என்ன ஆகுமோ குழப்பம் வருமோ என்று நான் பார்த்து அந்த கூட்டத்தில் நான் இருந்தேன். அப்பொழுது விஎஸ்ஆர் மைக்க பிடிச்சு சொன்னார், ரெண்டு நிகழ்ச்சி என்னால மறக்க முடியல. அப்பொழுது சொன்னார், இது நான் கூட்டி இருக்கிற கூட்டம், நான் வாவேசு ஐயருக்கு 100வது விழாவை கொண்டாடுகிறேன், இங்கே பேசுகின்ற பேச்சு உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்றார், நீங்கள் வெளியே சென்று உங்களுடைய கருத்துக்களை பேசுங்கள், உங்களுக்கு உரிமை உண்டு, என்னுடைய கூட்டத்தில் குழப்பம் அழைப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன். அவர் சக வக்கீல் சேதுராமன், அவருடைய மைத்துனர் தமிழாசிரியர் தொல்காப்பியன். இவர்களுடைய குழப்பத்துக்கு அடுத்த வினாடி அமைதியாக நடந்தது கூட்டம். வாவேசு ஐயரோட இப்பொழுது என்ன கூட்டம்லாம் முடிந்து மறுநாள் அவரோட பேசும்பொழுது சொன்னேன், வாவேசு ஐயரும் யாரோ சொன்னாங்க, அவர் கிரேக்க இலக்கியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிரேக்க மொழியை கற்று படித்தவர், இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு வரும் பொழுது யாரும் செய்ய தயங்குகின்ற தியாகத்தை செய்தவர், வீர வாஞ்சிக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்து ஆஷை கொலை செய்ய வைத்தவர், அவர் மேல ஆதாரம் கிடைக்கல, அவர் ஒன்றும் பண்ண முடியல. அப்பேற்பட்ட ஒரு வீர மனிதனை, ஒரு சுதந்திர போராளியை ஒரு நிகழ்ச்சியை வைத்து எடை போடுவது என்பது சரியாக இருக்காது. அவனுடைய முழு பரிமாணத்தையும் பார்த்து தான் ஒருவனுடைய பெருமையை எடப்பட முடியும் என்று வாவேசு ஐயரை பற்றி சொன்னார். இன்னொரு சொன்ன மாதிரி பெசன்ட் லாட்ஜில் சுப்பிரமணிய சிவாவுக்கு விழா எடுத்தவரும் விஎஸ்ஆர் தான். சுப்பிரமணிய சிவா அவர் சொன்ன விஎஸ்ஆர் சொன்ன சொல் ஒரு அனாதையாக போனவர், நாதியற்ற தமிழன் என்று வாவேசு சுப்பிரமணிய சிவாவை பற்றி சொன்னார். சுப்பிரமணிய சிவா சேலம் சிறையில் இருக்கும்போது தொழுநோய் வந்து விட்டது, சுதந்திரத்திற்காக தன்னை தியாகம் செய்தவர். ஒரு சத்திரத்தில், திருவனந்தபுரம் ஊட்டுப்புறை என்று சொல்லக்கூடிய ஒரு சத்திரத்தில் போய் சாப்பிட்டு வளர்ந்தவர், வாவேசியோடு சேர்ந்து சுதந்திர பயணம் பண்ணவர், ஊர் ஊராக போய் பேசுவது அவருக்கு தொழில். அவர் மீது திருநெல்வேலி சதி வழக்கு நடந்தது, வாவேசி பேரில் 2 ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க, அப்புறம் அது 6 ஆண்டு 7 ஆண்டு தண்டனையோ குறைக்கப்பட்டது. அந்த வழக்கில் வாவேசிக்கு கொடுத்த தண்டனையில ஒரு பிரிவு கேட்டா சிரிப்பீங்க, இப்போ ஒரு சனாதன பிராமணனான சுப்பிரமணிய சிவாவை தன் வீட்டில் வைத்து உணவளித்தது ஒரு குற்றம், அதற்காக ஒரு தண்டனை. ஒரு சனாதன பிராமணனுக்கு சிதம்பரம் பிள்ளை வீட்டில் அடைக்கலம் கொடுத்து அவரோடய தங்க வைத்துக் கொண்டு அவருக்கு சாப்பாடு போட்டது ஒரு தப்பு, அதுக்காக. அப்போ ஒரு அந்த வழக்கில் ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் சாட்சி சொல்லும்போது சொன்னான், ஒரு பிராமணனை வச்சு இந்த ஆள் குற்றம் வீட்டில் வச்சு பண்ணான், அப்படின்னு சொன்ன பொழுது பாரதி எழுதினா, நீ ஒரு மிலேச்சனான வெள்ளைக்காரன் கூலி வாங்கி திங்கிறிய, இதை விடவா கேவலம் என்று எழுதினார். இப்படி சமுதாயத்தை பார்த்த பார்வை சுப்பிரமணிய சிவாவும் சரி, வாவேசு ஐயரும் சரி, அவர்களுடைய தியாகங்களை மதித்தாக வேண்டும். அப்பொழுது அவருடைய பார்வை என்னன்னு புரிந்தது. எல்லாரும் பார்க்கிற பார்வையை அவர் பார்க்கவில்லை. ஒரு மொத்தமான பார்வையில் அவன் எந்த அளவு எதிர் உயர்ந்தவனோ அந்த உயர்ச்சியை மட்டுமே பார்க்கக்கூடியவன். அவருடைய எல்லைக்கு மேல் அதைத்தான் அவர் பார்த்தார். அப்பேற்பட்ட ஒரு சிந்தனை காந்தியவாதி. அவருடைய காந்திய சிந்தனைகள், அவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் பற்றியும், நிலக்கொடை வாங்கினார் அவர் என்ன தமிழ்நாட்டுக்கு, வினோபா பாவே, வினோபா பாவை பற்றி அதிகமாக இப்ப பேரே மறந்து போச்சு. அந்த அளவுக்கு வினோபா பாவை எல்லாம் மறந்துட்டோம். அவருடைய தியாகங்களை ஒரு நாள் முழுவதும் எனக்கு சொன்னார். இங்க பயணம் பண்ணார் தஞ்சை மாவட்டத்துல, யாராருக்கிட்ட நிலம் தர வான்னு சொல்லி கூட்டி ஏமாத்தினவங்களுடைய கதைகள் எல்லாம் கூட சொன்னார். இப்படி காந்தியவாதிகளை பற்றியும் காந்திய சிந்தனையையும் மனதிலே கொண்டு இருந்தவர் அவர். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மனிதன். அவருடைய மன உறுதி, தோற்றத்தில் பாரதியா இருந்தால் போறாது. பாரதியினுடைய அவன் சொன்னான், சுயசரிதையிலே அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் உள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதலாகும் எனது பேரருள் கருணையில் நாட்டம் என்று எனக்கு இவை அருள்வாய், குறி குணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் பரவிடும் பரம்பொருளே. அந்த குணங்கள் பார்த்த அறிவிலே தெளிவு இருக்கு, அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, உறுதி உள்ளவர். அவர் பேசும் பொழுதே நமக்கே ஒரு தெம்பு வரும், ஊறி இருக்கிறவங்க கூட நிமிர்ந்து நிற்கணும்னு சொல்லுவோம். அவருடைய தோற்றம், அவருடைய பேச்சு, நெஞ்சிலே உள்ளத்தில் ஒளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாகும். அவர் நெஞ்சில ஒளி இருந்தது, அது வாக்கில வெளிவந்தது. அத்தகைய பெருந்தகையோடு பழகினோம் இருந்தோம், நம்மளை நண்பாக இருந்தார் என்பதே ஒரு பெரிய மதிப்பு. நமக்கெல்லாம் அது ஒரு பெரு ஒரு வாய்ப்பு என்று சொல்லி அவருடைய நினைவை போற்றி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.